ஓம் சாந்தி. பிப்ரவரி 9, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி ஜனவரி 18, 2004. உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகளாக இருக்கும் விழிப்புணர்வை பேணி உங்களின் சக்திகள் அனைத்தையும் ஒழுங்காக வைத்திருங்கள். இன்று எங்குமுள்ள குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அன்பு அலைகளில் அமிழ்ந்துள்ளீர்கள். தந்தை பிரம்மாவின் விசேஷமான ஞாபகங்கள் அனைவரின் இதயங்களிலும் வெளிப்படுகின்றன. அமிர்த வேளையிலிருந்து சாக்கார பராமரிப்பையும் அவ்யக்த பராமரிப்பையும் பெற்றுள்ள இரண்டு வகையான இரத்தினங்களின் இதயங்களின் ஞாபகங்களின் மாலை பாப்தாதாவை வந்தடைந்த வண்ணம் உள்ளன. பாப்தாதாவை பற்றிய உங்களின் ஞாபகங்களின் சித்திரங்கள் அனைவருடைய இதயங்களிலும் தென்படுகின்றன. தந்தையின் இதயத்தில் குழந்தைகள் அனைவருடைய அன்பும் கலந்துள்ளது. அனைவருடைய இதயத்திலும் ஒரே ஒரு அன்பு பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது, எனது பாபா. தந்தையின் இதயத்திலும் எனது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்ற பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. தானாகவே ஒலிக்கும் இந்த பாடல், இந்த எல்லையற்ற பாடல் மிகவும் அழகானது. உங்களின் அன்பான ஞாபகங்களுக்கு பலனாக பாப்தாதா தனது இதயபூர்வமான பல மில்லியன் மடங்கு அன்பு நிறைந்த ஆசீர்வாதங்களை வழங்குகின்றார். இப்பொழுதும் இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் குழந்தைகளான நீங்கள் அன்பு கடலில் மூழ்கி இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். இந்த நினைவு நாளானது குழந்தைகள் அனைவரையும் சக்திசாலிகள் ஆக்குவதற்கான விசேஷமான நாளாகும். இன்றைய தினமே குழந்தைகள் தந்தை பிரம்மாவால் முடிசூட்டப்பட்ட தினமாகும். தந்தை பிரம்மா உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை கருவி குழந்தைகளின் மீது வைத்தார். அவர் தெரியாதவராகி குழந்தைகளை பௌதீக ரூபத்தில் கருவிகள் ஆகுவதற்கான விழிப்புணர்வு திலகத்தை குழந்தைகளுக்கு இட்டார். தனது அவ்யக்த தேவதை ரூபத்தை போன்ற ஒளி கிரீடத்தை குழந்தைகளுக்கு வழங்கினார். அவர் கராவன்காராகி மற்றவர்களை செய்ய வைப்பவராகி குழந்தைகளை கரன்கார், அதாவது பணியை செய்பவர் ஆக்கினார். இதனாலேயே இந்த தினம் நினைவு தினம், அதாவது சக்தி தினம் என்று அழைக்கப்படுகிறது. இது விழிப்புணர்விற்கான தினம் மட்டுமல்ல, ஏனென்றால் இந்த விழிப்புணர்வுடன் கூடவே குழந்தைகளான நீங்கள் அனைவரும் இந்த சக்திகள் அனைத்தையும் ஆசீர்வாதமாக பெற்றுள்ளீர்கள். குழந்தைகள் அனைவரையும் சகல விழிப்புணர்வின் சுரூபங்களாக பாப்தாதா பார்க்கின்றார். அவர் உங்களை மாஸ்டர் சர்வ சக்திவான்களின் ரூபங்களில் பார்க்கின்றார். சில சக்திகளை கொண்டவர்கள் அல்ல, ஆனால் சகல சக்திகளையும் கொண்டவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தையிடமிருந்து இந்த சக்திகள் அனைத்தையும் ஓர் ஆசீர்வாதமாக பெற்றுள்ளார். நீங்கள் உங்களின் தெய்வீக பிறவியை எடுத்ததுமே பாப்தாதா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வழங்கினார். நீங்கள் சகல சக்திகளாலும் நிறைந்தவர் ஆகுவீர்களாக. இதுவே ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமான ஆசீர்வாதமாகும். ஆசீர்வாதமாக நீங்கள் பெற்ற சக்திகளை பயன்படுத்துங்கள். குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் அவற்றை பெற்றுள்ளீர்கள். ஆனால் அவற்றை பயன்படுத்துவதில் நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். காலத்திற்கு ஏற்ப உங்களால் ஒவ்வொரு சக்தி என்ற ஆசீர்வாதத்திற்கு கட்டளையிட முடியும். நீங்கள் ஆசீர்வாதங்களை அருள்பவரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களின் சுரூபம் ஆகினால் நேரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு சக்திக்கும் கட்டளையிட்டால் அந்த சக்தி நிச்சயமாக பிரசன்னமாகிவிடும். ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள மாஸ்டரான நீங்கள் விழிப்புணர்வின் சுரூபமாக இருந்து சக்திகளுக்கு கட்டளையிட்டால் அவை அந்த நேரத்தில் பயன்படாமல் போகும் என்பது சாத்தியமே இல்லை. எவ்வாறாயினும் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற விழிப்புணர்வின் ஆசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆசனத்தில் அமர்ந்திருக்காமல் கட்டளையிட்டால் அந்த கட்டளைகள் எவையும் பின்பற்றப்பட மாட்டாது. பாபா, நான் உங்களை நினைவு செய்கின்றேன், நீங்கள் என்னிடம் வாருங்கள் என குழந்தைகள் சொல்லும் பொழுது பிரபு அங்கே வந்து நிற்கின்றார். பிரபுவால் வர முடியுமானால் ஏன் சக்திகளால் வர முடியாது? ஒரு மாஸ்டர் என்ற அதிகாரத்துடன் சரியான முறையில் அவற்றுக்கு கட்டளையிடுங்கள். இந்த சக்திகள் அனைத்துமே சங்கமயுகத்தில் உங்களின் விசேஷமான இறை சொத்து ஆகும். யாருக்கு இந்த சொத்துகள்? சொத்துகள் எப்பொழுதும் குழந்தைகளுக்கே. எனவே விழிப்புணர்வின் சுரூபம் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்த வண்ணம் அவற்றுக்கு உரிமையுடன் கட்டளையிடுங்கள். ஏன் நீங்கள் சிரமப்படுகின்றீர்கள்? அவற்றுக்கு கட்டளையிடுங்கள், நீங்கள் உலக அதிகாரியின் நேரடி குழந்தைகள். இந்த விழிப்புணர்வின் போதை சதா வெளிப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பாருங்கள். நான் உலக சர்வசக்திவானிடம் உரிமையுள்ள ஓர் ஆத்மா என்ற இயல்பான விழிப்புணர்வை சதா கொண்டிருக்கின்றேனா? இந்த விழிப்புணர்வு சதா உங்களிடம் உள்ளதா அல்லது சில நேரங்களில் மட்டும்தானா? தற்காலத்தில் சகல உரிமைகளும் வேண்டும் என்றே அவர்களின் சண்டைகள் நடக்கின்றன. ஆனால் நீங்கள் அனைவரும் பிறந்த பொழுதே உங்களின் இறை உரிமைகளையும் இறை அதிகாரத்தையும் பெற்றுள்ளீர்கள். எனவே உங்களின் உரிமைகளின் சக்தியை பேணுங்கள். நீங்களும் சக்திசாலிகளாகி மற்ற ஆத்மாக்களும் சக்திகளை பெற செய்யுங்கள். இந்த நேரத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் சக்திக்காக சமர்த், அதாவது சக்திகளுக்காக சக்தியா பிச்சை எடுக்கின்றார்கள். உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களின் முன்னால் சென்று தொடர்ந்தும் யாசகம் கேட்கிறார்கள். எனவே தந்தை கூறுகின்றார், ஓ சக்திசாலி ஆத்மாக்களே, ஆத்மாக்கள் அனைவருக்கும் சக்தி கொடுங்கள். அவர்களுக்கு சத்கதியை சமர்த்தி கொடுங்கள். இதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவது அவசியமாகும். பாப்தாதா இதற்காக உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துள்ளார். பெரும்பாலான குழந்தைகளின் எண்ணங்களும் நேரமும் வீணாக்கப்படுவதையும் அவர் பெரு பேற்றில் கண்டார். உதாரணமாக, ஒரு மின்சார இணைப்பு சிறிது தளர்வாக இருந்தாலும் அல்லது ஒரு ஒழுக்கு, அதாவது ஒழுகுவது ஏற்பட்டாலும் உங்களால் சரியான ஒளியை மின்சார சக்தியை பெற முடியாது. அதேபோல் இந்த வீணானவை என்ற ஒழுகும், அதாவது லீக்கேஜ், உங்களை சக்தி வாய்ந்த ஸ்திதியையும் சதா விழிப்புணர்வையும் உருவாக்க அனுமதிப்பதில்லை. அதனால் வீணானதை சிறந்ததாக மாற்றுங்கள். சேமிப்பு திட்டம் ஒன்றை உருவாக்குங்கள். நாள் முழுவதும் சிறந்த முறையில் எத்தனை சதவிகிதம் பயன்படுத்தப்பட்டது என்றும் எத்தனை சதவிகிதம் வீணாக்கப்பட்டது என்றும் சோதியுங்கள். 40% அல்லது 20% வீணாக்கப்பட்டிருந்தால் அதை சேமியுங்கள். சிறிதளவு தானே வீணாகியது, எஞ்சிய நாள் முழுவதும் நன்றாகத்தானே இருந்தது என்று நினைக்காதீர்கள். வீணாக்குகின்ற இந்த பழக்கம் நீண்ட காலத்திற்கு இருக்குமாக இருந்தால் அது உங்களை கடைசி கணங்களில் ஏமாற்றிவிடும். அது உங்களை வரிசை கிரமம் ஆக்கிவிடும். அது உங்களை முதலாம் இலக்கத்தவர் ஆக அனுமதிக்காது. ஆரம்பத்தில் தன்னை சோதிப்பதற்காக தந்தை பிரம்மா ஒவ்வொரு இரவும் ஒரு சபையை கூட்டுவதுண்டு. எதன் சபை? குழந்தைகளின் சபை அல்ல. ஆனால் அவர் தனது சொந்த பௌதீக அங்கங்களின் சபையை கூட்டுவார். அவர் அவற்றுக்கு கட்டளையிடுவார், ஓ மனமே, பிரதம மந்திரியே, உன்னுடைய இந்த செயல் நன்றாகவே இல்லை. நீ இப்பொழுது கட்டளைப்படி நடக்க வேண்டும். ஓ சமஸ்காரங்களே, நீங்கள் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். ஏன் இந்த தடுமாற்றம்? இதற்கான காரணம் என்ன? ஒரு தீர்வை கண்டுபிடியுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் உத்தியோகபூர்வ சபையை கூட்டினார். அதேபோல் உங்களின் சபையையும் சுயராஜ்ய சபையை கூட்டுங்கள். சில குழந்தைகள் பாப்தாதாவுடன் இதயபூர்வமாக உரையாடுகிறார்கள். அவர்கள் தனிப்பட்ட சம்பாஷணைகளை செய்கிறார்கள். பாபா உங்களுக்கு சொல்லட்டுமா? பலர் தனிப்பட்ட முறையில் சம்பாஷணை செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் எதிர்காலத்தில் என்னவாக ஆகுவேன் என்ற சித்திரத்தை எனக்கு காட்டுங்கள். ஆதி ரத்தினங்களான உங்களுக்கு நினைவிருக்கக்கூடும். நீங்கள் உங்களின் சொந்த சித்திரத்தை பற்றி அன்னை ஜெகதம்பாவிடம் கேட்பதுண்டு. மம்மா, நாங்கள் எப்படி இருப்போம் என எங்களின் படத்தை காட்டுங்கள். எனவே பாப்தாதாவுடன் சம்பாஷணை செய்யும் பொழுது சில குழந்தைகள் இன்னமும் தமது சொந்த படத்தை பற்றி கேட்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசை இருக்கக்கூடும். உங்களின் சொந்த படம் கிடைத்தால் நன்றாக இருக்கும். எவ்வாறாயினும் பாப்தாதா கூறுகின்றார், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்துவமான கண்ணாடியை கொடுத்திருக்கின்றார். அது என்ன கண்ணாடி? தற்சமயம் நீங்கள் உங்களுக்கே அதிபதிகள் தானே? அப்படித்தானே? நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகளா? நீங்கள் அத்தகையவர்கள் என்றால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகளா? அச்சா, உங்களில் சிலர் கைகளை உயர்த்தவில்லை. நீங்கள் சிறிய அளவில் மட்டுமே அதிபதிகளா? அச்சா, நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள். அதற்காக பாராட்டுகள். எனவே சுய அதிபதியாக இருக்கும் ஒருவரின் அட்டவணையே உங்களின் எதிர்கால அந்தஸ்தின் முகத்தை காட்டும் கண்ணாடியாகும். உங்களிடம் இந்த கண்ணாடி இருக்கிறதா? நீங்கள் அனைவரும் இதை பெற்றுள்ளீர்கள் தானே? இது தெளிவாக இருக்கிறதல்லவா? அதில் எந்த விதமான கரைகளும் இல்லையல்லவா? அதில் கரைகள் எவையும் இல்லாதிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் சுடுநீர் இருக்கும் பொழுது கண்ணாடியில் நீராவி படலம் படிந்து விடுகிறது. உதாரணமாக பனி மூட்டமாக இருக்கும் பொழுது கண்ணாடியில் தெளிவாக உங்களால் பார்க்க முடியாமல் போகிறது. குளிக்கும் போது இதை எல்லோரும் அனுபவம் செய்திருப்பீர்கள். எனவே இப்பொழுதும் உங்களின் பௌதீக அங்கங்களில் ஒன்று முற்றிலும் உங்களின் கட்டுப்பாட்டில் இல்லாதுவிட்டால், அவை உங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன, ஆனால் சில நேரங்களில் அவை அப்படி இருப்பதில்லை. உதாரணமாக ஏதாவதொரு பௌதீக அங்கம் உங்களின் கண்கள், வாய், காதுகள் அல்லது உங்களின் பாதங்களிலேனும் சில நேரங்களில் தவறான சகவாசத்திற்குள் போகுமாக இருந்தால், அப்பொழுது உங்களின் பாதங்களும் உங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை என்றே அர்த்தம். நீங்கள் சென்று ஓர் ஒன்று கூடலில் அமர்ந்திருப்பீர்கள். நீங்கள் அங்கே அமர்ந்திருந்து இராமாயணம் அல்லது பாகவதத்தின் தவறான கதைகளை கேட்கக்கூடும். சரியானவை அல்ல. எனவே உங்களின் பௌதீக அங்கங்கள் ஏதாவது உங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாதுவிட்டால் அது எண்ணங்களையும் நேரத்தையும் உள்ளடக்குகின்றன. அதிலிருந்து உங்களையே சோதித்து பார்க்க முடியும். உங்களின் சொந்த ராஜ்யத்தின் மீதே கட்டுப்படுத்தும் சக்தி இல்லாத பொழுது எப்படி நீங்கள் உலக ராஜ்யத்தை கட்டுப்படுத்துவீர்கள்? எனவே எப்படி நீங்கள் ஓர் அரசன் ஆகுவீர்கள்? அங்கே அனைத்தும் மிக சரியாக இருக்கும். நீங்கள் சங்கமகத்தில் செய்த முயற்சிகளின் வெகுமதியாக இயல்பாகவே கட்டுப்படுத்தும் சக்தியையும் ஆள்கின்ற சக்தியையும் கொண்டிருப்பீர்கள். எனவே சங்கமிகத்தில் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆளுகின்ற சக்தியும் இல்லாதுவிட்டால் முயற்சி இல்லை என்பதே அதன் அர்த்தம். அவ்வாறாயின் வெகுமதி என்னவாக இருக்கும்? நீங்கள் இதை கணக்கிடுவதில் கெட்டிக்காரர்கள் தானே? ஆகவே இந்த கண்ணாடியில் உங்களின் முகத்தை பாருங்கள். உங்களின் சொந்த முகத்தை பாருங்கள். உங்களின் முன்னால் என்ன முகம் வருகிறது? ஓர் அரசனின் முகமா, அல்லது அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவரின் முகமா, ஒரு ராஜ பிரஜையின் முகமா, அல்லது சாதாரண பிரஜையின் முகமா? எனவே நீங்கள் உங்களின் சித்திரத்தை பார்த்தீர்களா? இந்த ரூபத்துடன் சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சோதியுங்கள். ஏனென்றால் நீண்ட காலத்திற்கான பெரு பேறு நீண்ட காலம் நீங்கள் முயற்சி செய்யும் முயற்சிகளிலேயே தங்கியுள்ளது. இறுதியில் இயல்பாகவே உங்களுக்கு எல்லையற்ற விருப்பமின்மை ஏற்படும் என நீங்கள் நினைத்தால், இறுதி கணங்களின் போது அந்த விருப்பமின்மை இறுதி கணக்குகளுக்கு உரியதாக இருக்குமா, அல்லது நீண்ட காலத்திற்கு உரியதாக இருக்குமா? அதை நீண்ட காலத்திற்கு உரியது என நீங்கள் கூற மாட்டீர்கள் தானே? எனவே நீங்கள் 21 பிறவிகளுக்கு உங்களின் சம்பூர்ணமான அதிபதி ஆகிவிட்டீர்களா? நீங்கள் சிம்மாசனத்தில் அமராமல் விடலாம், ஆனால் உங்களுக்கு ராஜ்யத்தின் உரிமை இருக்க வேண்டும். இந்த நீண்ட காலம் என்பது நீண்ட காலத்திற்கான வெகுமதியுடன் தொடர்புடையது. ஆகவே கவனக்குறைவு ஆகாதீர்கள். இன்னமும் விநாசத்திற்கான தேதி நிச்சயம் செய்யப்படவில்லை. அது இன்னமும் 8 வருடங்களா அல்லது 10 வருடங்களா என உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியாது. எனவே இனிவரும் காலங்களில் அது நடக்கும் என நினைக்காதீர்கள். இல்லை, உலகின் முடிவை பற்றி சிந்திப்பதற்கு முன்னர் அனைத்திற்கும் முதலில் உங்களின் சொந்த வாழ்க்கையின் இறுதி காலத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு தேதியை நிச்சயம் செய்துவிட்டீர்களா? இந்த தேதியில்தான் இறக்கப் போகின்றீர்கள் என உங்களால் யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது இது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அப்படித்தானே, உலகம் முடிவடையப் போகிறது. அது அதற்குரிய நேரத்தில் நடக்கும். ஆனால் அனைத்திற்கும் முதலில் உங்களின் சொந்த கடைசி காலத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஜெகதம்பாவின் ஸ்லோகனை நினைவு செய்யுங்கள். அவரின் ஸ்லோகம் என்ன? ஒவ்வொரு கணத்தையும் உங்களின் இறுதி கணமாக கருதுங்கள். அது திடீரென்று நடக்கும். உங்களுக்கு ஒரு தேதி கொடுக்கப்பட முடியாது. உலகிற்கும் இல்லை, உங்களின் இறுதி கணங்களுக்கும் இல்லை. இவை அனைத்துமே திடீரென்று நடப்பதற்கான விளையாட்டே. ஆகவே உங்களின் சபையை கூட்டுங்கள். ஓ அரசரே, ஓ சுயராஜ்ய அதிகாரி அரசரே, உங்களின் சொந்த சபையை கூட்டுங்கள். அதை ஒழுங்காக வைத்திருங்கள். ஏனென்றால் எதிர்காலத்தின் புகழே அங்கே நீதியும் ஒழுங்குமுறையும் இருக்கும் என்பதே ஆகும். அது அங்கே இயல்பாக இருக்கும். அங்கே அன்பிற்கும் சட்டத்திற்கும் இடையில் சமநிலை இருக்கும். அது இயல்பாக இருக்கும். ஒருவர் அரசராக இல்லாதுவிட்டால் அவரால் அந்த சட்டத்தை அமுலாக்க முடியாது என்றொரு சட்டம் உள்ளது. தற்காலத்தில் மக்கள் தொடர்ந்தும் சட்டங்களை உருவாக்குகிறார்கள். தற்காலத்தில் போலீஸ்காரர்களும் சட்டத்தை தமது கைகளில் எடுத்துக்கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் அங்கே இயல்பாகவே அன்பிற்கும் சட்டத்திற்கும் இடையில் சமநிலை இருக்கும். எனவே இப்பொழுது சர்வ சக்திவான் ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். அப்பொழுது அந்த பௌதீக அங்கங்கள், சக்திகள், நற்குணங்கள் என்பவை உங்களுக்கு ஆம் எனது பிரபுவே, ஆம் எனது பிரபுவே என கூறும். அவை உங்களை ஏமாற்றாது. ஆம், நான் வந்தேன். எனவே இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அடுத்த வருடம் நினைவு நாளில் நீங்கள் என்ன கொண்டாட்டத்தை கொண்டாடுவீர்கள்? பிராந்தியங்கள் அனைத்தும் கொண்டாடுவார்கள் தானே? நீங்கள் பல கௌரவிக்கும் விழாக்களையும் நடத்தினீர்கள். இப்பொழுது ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு கணமும் வெற்றி விழாவை கொண்டாடுங்கள். இந்த விழாவை கொண்டாடுங்கள். வீணானவை அனைத்தும் இப்பொழுது முடிவடைய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வெற்றி ரூபங்கள் ஆகும் பொழுது ஆத்மாக்கள் முழுமையாக மன நிறைவடையும் வெற்றியை அடைவார்கள். நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பதிலிருந்து எங்கும் தூய நம்பிக்கை தீபங்கள் ஏற்றப்படும். ஏதாவது வகையான வெற்றி ஏற்படும் பொழுது அவர்கள் தீபங்களை ஏற்றுகிறார்கள் தானே? இப்பொழுது உலகில் நம்பிக்கை தீபங்களை ஏற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஏதாவது ஒரு வகையான நம்பிக்கையின்மை உள்ளது. நம்பிக்கை இழந்திருப்பதனால் அவர்கள் துயரத்துடனும் பதட்டத்துடனும் இருக்கிறார்கள். ஆகவே ஓ அழியாத தீபங்களே, இப்பொழுது நம்பிக்கை தீபங்களுடன் தீபாவளியை கொண்டாடுங்கள். முதலில் நீங்கள், பின்னரே அனைவரும். நீங்கள் இதை கேட்டீர்களா? பாப்தாதா குழந்தைகளான உங்களின் அன்பை பார்த்து மகிழ்ச்சியடைகின்றார். அன்பென்னும் பாடத்தின் சதவிகிதம் நன்றாக உள்ளது. அதிக அளவு முயற்சி செய்து நீங்கள் ஏன் இங்கே அமர்ந்துள்ளீர்கள்? எது உங்களை இங்கே அழைத்து வந்தது? அது புகை வண்டியா அல்லது விமானமா? அன்பே உங்களை இங்கே அழைத்து வந்தது. நீங்கள் இங்கே அன்பென்னும் விமானத்தில் வந்துள்ளீர்கள். எனவே நீங்கள் அன்பென்னும் பாடத்தில் சித்தியடைந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது மாஸ்டர் சர்வசக்திவான்கள். அதனால் அந்த பாடத்தில் நீங்கள் சித்தியடைந்துள்ளீர்கள். எனவே இந்த பஞ்சபூதங்களும் மாயையும் சமஸ்காரங்களும் உங்களின் சேவகர்கள் ஆகிவிடும். அவை தமது அதிபதியின் கட்டளைகளுக்காக ஒவ்வொரு கணமும் காத்திருக்கும். தந்தை பிரம்மாவும் ஓர் அதிபதியாக இத்தகைய உள்ளார்ந்த சூட்சும முயற்சியை செய்தார். அதனால் அவர் எப்படி சம்பூர்ணமாகினார் என்பதையே நீங்கள் உணரவில்லை. கூண்டு திறந்தது, பறவை பறந்து சென்றது. பௌதீக உலகினதும் பௌதீக சரீரத்தினதும் கர்ம கணக்குகள் என்ற கூண்டு திறந்தது. பறவை பறந்து சென்றது. தந்தை பிரம்மாவும் இப்பொழுது குழந்தைகளான உங்கள் அனைவரையும் தனது இதயத்தின் ஆழத்திலிருந்து அதிக அளவு அன்புடன் விரைவாக வாருங்கள், விரைவாக வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள் என்று கூறி அழைக்கின்றார். எனவே நீங்கள் இறக்கைகளை பெற்றுள்ளீர்கள் தானே? இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு வினாடியில் உங்களின் இதயங்களில் இருந்து அபியாசத்தை செய்ய வேண்டும். அதை இப்பொழுதே செய்யுங்கள். சகல எண்ணங்களையும் முடித்து விடுங்கள். இந்த அபியாசத்தை செய்யுங்கள். ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நாம் இப்பொழுதே உங்களைப் போல் அவ்யக்த ரூபங்களாக ஆகப் போகின்றோம். பாபா அபியாசத்தை செய்வித்தார். அச்சா, எங்குமுள்ள அன்பான சக்தி வாய்ந்த குழந்தைகள் அனைவருக்கும் சுயராஜ்ய அதிகாரம் கொண்டிருப்பதனால் உலகிற்கான உரிமையை கொண்டிருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் தீவிர முயற்சியாளர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் பஞ்சபூதங்களுக்கும் சமஸ்காரங்களுக்கும் சக்திகளுக்கும் நற்குணங்களுக்கும் கட்டளையிடும் அவற்றின் சதா அதிபதிகளான உலகராஜ்ய அதிகாரமுள்ள குழந்தைகளுக்கும் தந்தையைப் போல் சம்பூர்ணத்தையும் முழுமையையும் நெருக்கமாக கொண்டு வருபவர்களுக்கும் இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் சக்தி தினத்திற்காக பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். இப்பொழுது குறிப்பாக பாப்தாதா யாரை நினைவு செய்கின்றார்? குழந்தை ஜனக்கை. அவர் நிச்சயமாக ஒன்று கூடலில் பிரசன்னமாக இருப்பார் என்ற விசேஷமான செய்தியை அனுப்பியுள்ளார். எனவே நீங்கள் லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஆசியா அல்லது பாரதம் முழுவதிலும் இருந்தும் வந்திருந்தாலும் குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களின் பெயருக்கும் சிறப்பு இயல்பிற்கும் அன்பும் நினைவுகளும் உரித்தாகட்டும். நீங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட அன்பையும் நினைவுகளையும் பெறுகின்றீர்கள்தானே? அச்சா, இன்று மதுபனத்தை சார்ந்தவர்களையும் பாபா நினைவு செய்தார். அவர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். மதுபனில் உள்ள நீங்கள் அனைவரும் குறிப்பாக உங்களின் துறவரத்தின் பாக்கியத்தை சூட்சுமமான முறையில் பெறுகின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் பாண்டவ பவன், மதுபன் மற்றும் சாந்திவனில் வசிக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் பாபாவை சந்திக்க வந்திருப்பவர்கள் ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். ஆனால் மதுபனை சார்ந்தவர்கள் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் பாபா எப்பொழுதும் மதுபனை சார்ந்தவர்களை தனது இதயத்தில் இருப்பவர்களாகவே நினைவு செய்கின்றார். மதுபனில் வீணானவற்றின் பெயரும் சுவடும் முடிவடைய வேண்டும். சேவை செய்வதிலும் உங்களின் ஸ்திதியிலும் மகத்தானவர்களாக இருங்கள். அனைத்திலும் மகத்தானவர்களாக இருங்கள். இது சரிதானே? பாபா மதுபனை சார்ந்தவர்களை மறக்கவில்லை. ஆனால் மதுபனை சார்ந்தவர்களுக்கு தியாகம் செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆசீர்வாதம். நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களின் நெற்றியில் திருப்தியின் ஜொலிப்பின் காட்சியை வழங்கி காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுவீர்களாக. திருப்தியின் ஜொலிப்பு சதா திருப்தியாக இருப்பவர்களின் நெற்றிகளில் எப்பொழுதும் ஜொலிக்கும். யாராவது சந்தோஷம் இல்லாத ஆத்மா அவர்களை பார்த்தாலும் அந்த ஆத்மாவும் சந்தோஷமடைவார். அவரின் சந்தோஷமற்ற நிலை முடிவடைந்துவிடும். திருப்தியின் சந்தோஷம் என்ற பொக்கிஷத்தை கொண்டவர்களை நோக்கி அனைவரும் இயல்பாகவே கவரப்படுவார்கள். அவர்களின் சந்தோஷமான முகங்கள் தங்களை அவ்வாறு ஆக்கிய ஒரே ஒருவரின் அறிமுகத்தை கொடுக்கும் உயிருள்ள பலகைகளாக விளங்கும். எனவே திருப்தியாக இருப்பதுடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துகின்ற திருப்தி ரத்தினங்கள் ஆகுங்கள். அப்பொழுது பலரும் காட்சிகளை பெற முடியும். ஸ்லோகம். மற்றவர்களை புண்படுத்துபவர்களின் வேலை அவர்களை புண்படுத்துவதே. ஆனால் உங்களின் கடமை உங்களை பாதுகாத்துக் கொள்வதே. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ஒரு திறப்பு விழாவின் போது தேங்காய் உடைத்து ரிப்பன் வெட்டுவதைப் போல் அனைவருடனும் ஒரே வழிகாட்டல், ஒரே பலம், ஒரே நம்பிக்கையும் ஒற்றுமையும் என்ற ரிப்பனை வெட்டி திருப்தி மற்றும் சந்தோஷம் என்ற தேங்காயை உடையுங்கள். இதனால் நிலத்திற்கு நீர் ஊற்றுங்கள். அதன் பின்னர் உங்களுக்கு எவ்வளவு வெற்றி கிடைக்கிறது என பாருங்கள். ஓம் சாந்தி.